கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்தையும் ஜின் இனத்தையும் படைத்தது அவனை வணங்குவதற்காக என்று குர்ஆனில் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். உலகத்தில் வாழ்ந்து கொண்டே அல்லாஹுடைய வணக்கத்திலும் ஈடுபட வேண்டும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டே ஆகிராவுடைய வாழ்வை மையமாக நோக்கமாக கருதி வாழ வேண்டும். அல்லாஹுடைய வணக்கமாக இருக்கலாம், ஆகிராவுடைய தயாரிப்புகளாக இருக்கலாம். உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் மனிதன் என்ற ரீதியில் சில தேவைகள் ஏற்படும். அது உணவுடைய, உடையுடைய, வீட்டுடைய, பிரயாணத்துடைய, தங்குவதற்கு வீட்டுடே, இவ்வாறு எண்ணற்ற தேவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் பொதுவாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதில் நபிமார்களும் விதிவிலக்கல்ல, அதில் ரசூல்மார்களும் விதிவிலக்கல்ல. எல்லோருக்குமாக இந்த தேவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக ஆக்கி வைத்திருக்கின்றான். உலகத்திற்கு வந்த அநேகமான நபிமார்கள் தன்னுடைய தனக்கு கீழால் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வியாபாரம், விவசாயம், கூலி வேலை, ஆடுகளை மேய்ப்பது போன்ற பல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஹதரத் சாலிஹ், ஹதரத் ஹூத் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அவர்கள் இரும்பை உருக்கி கொள்ள வேலை செய்ததாக குர்ஆனிலேயே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் அவருக்கு இரும்பை இலகுவாக்கி கொடுத்திருக்கின்றோம். அதன் மூலம் பல கவசங்களை செய்து அவர்கள் உலகத்துடைய தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ததாக சூரத்துல் ஹதீத் என்பதில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் கிட்டத்தட்ட 10 வருடம் அவர்களிடம் ஆடுகளை மேய்த்ததாக சூரத்துல் கஸஸில் அல்லாஹ் மிக நீண்ட வரலாறை குறிப்பிடுகின்றான். அவர்களும் நுபுவத்திற்கு முன்னாலே ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாம் தேசம், மிஸ்ர் தேசம் போன்ற பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். நுபுவத்திற்கு பின்னாலும் நபி அவர்கள் மக்காவுடைய அஜியாத் மலை அதிவாரங்களில் ஆடுகளை மேய்த்ததாக வரலாறு கூறுகின்றது. மதீனாவில் ஜுருஃப் என்ற இடத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவசாயமும் செய்திருக்கின்றார்கள். அதனால தொழிலோ, முயற்சியோ, வியாபாரமோ, விவசாயமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஈடுபடுவதற்கு தாராளமாக அனுமதி. சில நேரங்களில் பருது என்றும் சில நேரங்களில் சுன்னத்து என்றும் நம்முடைய ஷரியாவிலே கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நமக்கும் மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் என்ன? அவர்கள் அவர்களுடைய தொழிலை தெய்வமாக கருதுவார்கள். அவர்கள் அவர்களுடைய முயற்சிகளையே தான் நோக்கமாக வைத்து பாடுபடுவார்கள். ஆனால் இஸ்லாம் அவ்வாறு கூறவில்லை. குர்ஆனில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் காரூனை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் உனக்கு தந்த இந்த சொத்து செல்வங்களின் மூலமாக நீ ஆஹிராவை தேட வேண்டும். உன்னுடைய உண்மையான நோக்கமும் லட்சியமும் ஆஹிரா தான். உலகத்தில் பணத்தை சம்பாதித்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் நானும் ஒருவன் என்று ஆகுவதல்ல பணம் சம்பாதிப்பதனுடைய நோக்கம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், நான் உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வங்களின் மூலமா நீ உன்னுடைய ஆகிராவை மையமாக வைத்து வாழ வேண்டும். ஆனால் வலா தன் சீபகம் என துன்யா, உலகத்திலேயும் உனக்கு தேவைப்படுகின்றது ஒரு பங்கு, தாராளமாக அதை நீ மறந்து விடாமல் அதிலேயும் ஈடுபடு. மீண்டும் கூறுகின்றான், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்த மாதிரி பணத்தை கொண்டு நீ மற்றவர்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். ஒரு சிலர் நினைப்பார்கள், என்னிடத்தில் இருக்கிற எல்லா சொத்து செல்வங்களும் எனக்கும் எனக்கு பின்னால் உள்ள என்னுடைய மனைவி, மக்கள், பேரன், பேத்திகளுக்கு மட்டும் தான் என்று. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்த மாதிரி நீயும் மற்றவர்களுக்கு உபகாரம் செய். உன்னுடைய சொத்தில் மற்றவர்களுக்கும் ஒரு பங்கே கொடு. ஏழைகள் இருப்பார்கள், வறியவர்கள் இருப்பார்கள், சிரமப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள், பலகீனவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள். அவர்களுக்கும் உங்களுடைய சொத்துல ஒரு பங்கு போய் சேர வேண்டும். குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், அவர்களுடைய பொருளில் அறியப்பட்ட ஒரு பங்கு இருக்கின்றது. கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் இருக்குது, கேட்காதவர்களுக்கும் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் சம்பாத்தியமோ தொழிலோ வியாபாரமோ ஈடுபடக்கூடியவர்களுடைய நீயத் எவ்வாறு அமையோனும், முதலாவது இதன் மூலம் நான் என்னுடைய ஆகிராவை தேட வேண்டும். மறுமுனையில பணம் சம்பாதிப்பது, பணம் தேடுவது, சொத்து செல்வங்களை சேர்ப்பது, இது எங்களுடைய ஆகப்பெரிய நோக்கமோ லட்சியமோ குறிக்கோளோ இல்ல. ஏனென்றால் சில இடங்களில் நாங்கள் பார்க்கலாம், பொருளாதாரத்தில் தாராளம் ஈடுபடலாம், அதை முன்னேற்றலாம், அதை வளர்க்கலாம். அதன் மூலம் கட்டாயம் சமூகத்திற்கு, ஊருக்கு, நாட்டுக்கு எத்தனையோ பல நல்ல பல காரியங்களை செய்யலாம். ஆனால் நபி அவர்களுடைய துஆ என்ன, வலா உலகத்தை தேடுவதை சம்பாதிப்பதை என்னுடைய அக்பரகம் என்னுடைய ஆகப்பெரிய கவலையாக மாற்றிவிடாதே. ஒரு அமபுலக எல்மினா என்னுடைய அறிவினுடைய கல்வியினுடைய ஒட்டுமொத்த முடிவாக அதை ஆக்கிவிடாதே, அது ஆகிறா. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால பிறர்களுடைய தயவில் வாழ்வதை இஸ்லாம் விரும்புவதே இல்லை. யாராக இருந்தாலும் அவர்களால் தாராளமாக உழைத்து முயற்சி செய்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர் அவருடைய அவருக்கு கீழால் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் நோக்கம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சுனனே பைஹகியில பதிவு செய்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தலப துன்யா ஹலாலன், ஒருவர் துனியாவை சொத்த செல்வத்தை தேடுகின்றார், ஹலாலாக தேடுகின்றார், ஆனால் அவருடைய நோக்கம் முஃபாஹிரன், மக்களுக்கு முன்னால பெருமை அடிப்பதற்காக. இந்த நாட்டில் ஆக பெரிய செல்வன் தான் நான், அல்லது உலகத்தில் உள்ள ஆக டாப் 10 அல்லது ஆக உயர்ந்த 100 செல்வந்தர்களில் நானும் ஒருவன் என்ற பெயருக்காக, முராயன் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக, அல்லது முகாசிரன் ஆகப்பெரிய செல்வன் தான் நான் என்று அதிகத்தை காட்டுவதற்காக ஒருவர் தொழில வியாபாரத்தில் ஈடுபட்டால், லக்கி அல்லாஹ் யௌமல் கியாமா வஹு அலைஹி ரப்பான், கியாம நாள்ல அவர் அல்லாஹ்வை சந்திப்பார், அல்லாஹ் அவருடன் கோபமுற்ற நிலையில. அதற்கு மாற்றமாக அதே ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒமன் தொலப துன்யா ஹலாலன், ஒரு ஆள் ஹலாலாக சம்பாதிக்கிறாரு, ஆனால் தஅஃபுன் அனில் மஸ்அலா, நான் யாரிடத்திலையும் கை ஏந்தி கேட்க கூடாது, கேட்காமல் என்னுடைய எல்லா தேவைகளையும் நானே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அந்த நீயத்தில், வசாயன் அல ஐயாலிஹி, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும், என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு இன்னும் விசேஷமாக செலவழிக்க வேண்டும் என்ற நீயத்தில் ஒருவர் சம்பாதித்தால், உழைத்தால், முயற்சி செய்தால், நபி அவர்கள் சொன்னார்கள், லத்தை அல்லாஹ் யோமல் கியாமா, கியாம நாளையில் அவர் அல்லாஹுவை சந்திப்பார், வவஜுஹுகல் கமர், அவருடைய முகம் பூரண சந்திரனை போன்று பிரகாசமாக இருக்கும் என்று. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், இன்றும் உண்டான எந்த வகையான முயற்சியாக இருக்கலாம், அதனுடைய நீயத் எவ்வாறு இருக்கணும் என்று சொல்வதையும் நபி அவர்கள் விட்டு வைக்கல்ல. நீயத்தை நல்ல முறையில் ஆக்கிக் கொள்ளணும், எனக்கு கீழால் உள்ளவர்களுக்கு தாராளம் செலவு செய்ய வேண்டும், குடும்பத்தார்களுக்கு விசாலமாக செய்ய வேண்டும், சமூகத்திற்கு செய்ய வேண்டும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டும். உலகத்தை நாங்க பார்க்கலாம், விசேஷமாக மேற்கத்திய நாடுகள்ல ஒவ்வொரு நாளும் அந்த நாடுகளுக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே போய் அகதிகளாக தங்குவதற்காக வேண்டி அவர்கள் அங்கே அவர்களுடைய அந்த வேண்டுதலை முன்னால வைக்குகின்றார்கள். நாங்கள் பார்க்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், நோர்வே கொண்ட நாடுகளாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அகதி அந்தத்தை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த நேரங்களில் அவர்கள் யாரும் இது யாரு முஸ்லிமா ஹிந்துவா நான் முஸ்லிமான்னு பார்க்கறல்ல. அந்த நாடுகள்ல பொதுவாக ஹியூமன் மனிதராக யாராக இருந்தாலும் சரி, உண்மையில அவர் அகதி அந்தஸ்தை எடுப்பதற்கு தகுதியாக இருந்து அங்கே வந்து அகதி அந்தஸ்தை பெற்று விட்டால் அவருக்கு வீடு என்றென்றால் வீடு கொடுப்பாங்க. அவருடைய ஒவ்வொரு மாத செலவுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை கொடுப்பார்கள். வேறு அத்தியாவசியமான என்னென்ன இருக்குதோ அவைகள் அனைத்தையும் எதன் மூலம் கொடுக்கிறாங்க? அந்த நாட்டிலே உள்ள பெரும் பெரும் வியாபாரிகள் செல்வந்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு தொகை டெக்ஸை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இஸ்லாத்துல ஆரம்ப காலத்துல நடந்தது நபியுடைய நபிக்கு பின்னால் உள்ள ஹிலாபத்துடைய ஆட்சி காலங்களில் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களுக்குரிய மிகப்பெரிய அவசியமான தேவைகளை பைத்துல் மாலிலிருந்து நிறைவேற்றினார்கள். அந்த நாடுகள்ல ஏதோ டெக்ஸ் மூலமாக எடுத்து கொடுக்கிறாங்க. எங்கட நாடுகள் அவ்வளவு பெரிய டெக் இல்லாவிட்டாலும் இருக்குது தான், இல்லாவிட்டாலும் நாங்க எங்கட ஜகாத்தோட போதுமாக்கி கொள்கின்றோம். நாங்க ஒரு 2.5% அதுவும் கூட பூர்த்தியாக எல்லோரும் கணக்கு பார்த்து கொடுப்பதில்லை. சமீப காலமாக எங்கட நாட்டில் பயங்கரமான வறட்சி, மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை இல்லை, பயங்கரமான கஷ்டம், சூடு. நபியுடைய மிக முக்கியமான ஹதீஸ், எந்த சமூகம் ஜகாத்த கணக்கு பார்த்து கொடுக்க மாட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்துடைய மழையை தடுத்து விடுவான். நாங்க பல 100 காரணங்களை சொன்னாலும் இதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம். ஏதோ ஜகாத்தை மட்டும் விட்டு நாங்க போதுமாக்கிக் கொள்கின்றோம். எங்களுடைய சமூகத்தில் எவ்வளவு தேவையானவர்கள் இருக்கிறார்கள். ஐரோப்பா அல்லது மேற்கத்திய நாடுகள்ல டெக்ஸ்டை எடுத்து கொடுக்கிறாங்க, ஆனா நாங்க டெக்ஸ் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பதற்கு தயார். ஆனா எங்கள்கிட்ட வேலை செய்யற எங்கட வேலைக்காரர்கள், எங்கட ஊழியர்கள், அவர்களுடைய தேவைகளை ஓரளவு நிறைவேற்றக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள், நாம் இல்லை என்று சொல்லல. ஆனால் பொதுவாக பரவலாக பார்த்தோம் என்றால் நாங்க எவ்வளவு வேண்டும் என்றாலும் அரசாங்கத்துக்கு டெக்ஸ் கட்ட ரெடி. ஆனால் 10 வருடமாக இடத்தில் ஒருத்தர் வேலை செய்யறாரு, அந்த டெக்ஸ் இல்லாம அதிலுள்ள ஒரு தொகை பணத்தை இவருக்கு கொடுப்போம் என்றால் பலர்கள் அதற்கு முன் வர மாட்டாங்க. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், 2 பேர்களுக்குரிய ஹக்குகளையும் ரைட்ஸ்களையும் நபி அவர்கள் சொல்லாமல் விடல. ஒருவர் முதலாளியாக இருக்கிறாரு, அவர் தன்னுடைய தொழிலாளியுடன் அன்பாக இருக்க வேண்டும், அவர் இரக்கமாக இருக்க வேண்டும், அவர் அவருடன் கருணையாக இருக்க வேண்டும், தன்னிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களை தன்னுடைய சகோதரன் மாதிரி பார்க்க வேண்டும். முஸ்லிம் ஷரீஃபுடைய மிக முக்கியமான ஹதீஸ் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூதர் உங்களுக்கு கீழால வேலை செய்யக்கூடியவர்கள் இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, இஹ்வானுக்கும் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த யதைக்கும், ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு கீழால வேலை செய்வதற்காக வேண்டி வைத்திருக்கிறான். அதனால் நீங்க அவர்களுடன் எப்படி நடக்கணும், நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதையே அவருக்கும் கொடுங்க, நீங்க எதை உடுக்கிறீங்களோ அதே தரத்திலான உடையை அவருக்கும் கொடுங்க, அவரால் சுமக்க முடியாத வேலைய அவரின் மீது நீங்க சாத்திடாதீங்க, அவரால் சுமக்க முடியாத வேலையை சாட்டிக்கீங்களா, அவர்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம், பெரிய பெரிய கம்பெனியில அல்லது அரசாங்க இடங்கள்ல வேலை செய்யக்கூடியவர்கள் 8 மணி நேரம், 10 மணி நேரம், ஆனால் வீடுகள்ல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் அவர்களுக்காக பேசுவதற்கு எந்த சங்கமும் இல்ல, அவர்களுக்காக பேசுவதற்கு எந்த யூனியனும் இல்ல. ஆனா சில வீடுகள்ல வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை நாங்க பார்க்கலாம், விசேஷமாக பெண்மணிகள், அவர்களுடைய அந்த போஸ் அந்த எஜமானனோ எஜமானையோ எழும்புவதற்கு முன்னால் அவர்கள் காலையில எழும்ப வேண்டும். அந்த எஜமானனும் எஜமானியும் படுத்ததற்க பின்னால தான் படுக்கணும். அவர்களுடைய தூக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். சில நேரம் 5 மணி நேரம், சில நேரம் 4 மணி நேரம் தான் தூக்கம் கிடைக்கும். காலையில விழித்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் வேலை. நாங்கள் யோசிக்கணும், அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள், அவர்களுக்கும் சோர்வு வரும், அவர்களுக்கும் சடைவு வரும், அவர்களுக்கும் பசி தாகம் வரும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்களுக்குள்ளதை போன்ற உண்டான உணர்வுகள் அவர்களுக்கும் இருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு இந்த சஹாபாக்களுடன் சேர்ந்து சில வேலைகளை செய்வாங்க. இந்த சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம், பொஸ்ண்டா அவர் நின்று பார்த்து கொண்டிருக்கிறதாக அவர் கருதுவாரு. நான் பொஸ் வேலை செய்யலா, முதலாளி அவர் வெறுமனை பார்த்துக் கொண்டிருப்பார். ஆனால் எங்களை விட மிகப்பெரிய மல்டி மில்லியனர் வெளிநாடுகள்ல, விசேஷமா ஜப்பான் போன்ற நாடுகள்ல, அங்க வேலைக்காரர்கள் எங்கேயுமே இல்ல. வீட்டு வேலைக்காரர்கள் ஹவுஸ் டிரைவர் இல்ல, வீட்டுல வேலை செய்யறவர்கள் இல்லையே, அவங்க எல்லாருமே அவங்களோட வேலைகளை பொஸ்மாரும் செய்வாங்க. சில வேலைக்காரன் அணியக்கூடிய அதே யூனிஃபார்மை அணிந்து கொண்டு பொஸ்ஸும் வேலைக்காரனும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம், ஒரே மாதிரியான வேலையில் ஈடுபடுவார்கள். இப்படியானவர்களையும் இந்த காலத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வேலையை நாங்க அவர்களுக்கு கொடுத்தோம். சில வேலை இரவு 10 மணியாக இருச்சு, முடியதில்லை. நானும் கொஞ்சம் சேர்ந்து அவங்களோட வேலை செய்யறேன், நானும் சேர்ந்து அவர்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். நான் என்னுடைய ஆரம்பத்தை மறக்க முடியாது, நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன், நானும் இந்த மாதிரி வேலை செஞ்சுத்தானே கஷ்டப்பட்டுத்தானே முன்னால வந்தேன். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜிஹாதுக்கு ஒரு யுத்தத்திற்கு போய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல தங்க வேண்டிய கட்டம் வருது, அந்த இடத்துல கூடாரம் அடித்து கொஞ்சம் நேரம் தங்குறாங்க. சஹாபாக்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்யணும். ஒரு சஹாபி சொன்னார், யார் ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரு மிருகம் ஒன்று இருக்குது, அந்த மிருகத்தை அறுத்து நான் சமைக்குகின்றேன், அதனால அலைய தப் ஹோஹா, அந்த மிருகத்தை அறுக்கிறது என்னுடைய பொறுப்பு. பக்கத்தில் உள்ளவர் சொன்னாரு, அலைய தல் ஹோஹா, யார் ரசூலல்லாஹ், அந்த மிருகத்தை உரித்து அதை நான் தேவையான வேலைகளை செய்கிறேன். மூணாவது ஆள் சொன்னாரு, நான் அதை சமைப்பது என்னுடைய கடமை. ஒருவர் கூறுகின்றார் அறுக்கிறேன், மற்றவர் கூறுகின்றார் உரிக்கிறேன், மூன்றாவது ஒருவர் கூறுகின்றார் சமைக்கிறேன், நாலாவது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைய ஜமுல் ஹதப், நான் விறகுகளை தேடிக்கொண்டு காட்டுக்கு போய் வருகின்றேன். ஆ, கஷ்டமான வேலை விறகு புறக்கிற வேலை தான். மிருகம் அதே இடத்தில் அறுக்கப்படும், அதே இடத்தில் உரிக்கப்படும், அதே இடத்தில் சமைக்கலாம். ஆனால் ஆக பாரமான சிரமமான வேலையை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நான் விறகுகளை பொறுக்கிக் கொண்டு வருகின்றேன். சொன்னார்கள் சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், இல்ல நீங்க இருங்க, நாங்களும் அதை செய்யறோம். சொன்னாங்க, இல்ல, அத என்னால செய்வதற்கு உடல் ரீதியாக சக்தியும் இருக்குது, அந்த ஹிதுமத்தின் மூலமாக கிடைக்கிற நன்மையை விட்டும் நான் தேவையற்றவனும் இல்லை, எனக்கும் அந்த நன்மை தேவை. எங்களுடைய இஸ்லாத்துல நாங்க விளங்கணும், நாங்க சேர எல்லா திகளும் எங்களுக்கு கூலி இருக்குது, எங்களுக்கு நன்மை இருக்குது. இவைகள் ஒவ்வொன்றுக்கும் நன்மையை நிச்சயமாக அல்லாஹ் தருவான். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கலீஃபா. அந்த காலத்தில் ஒரு நாள் பகல் வேளையில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு ஊழியர், ஒரு காதிம் அவருக்கு விசிறி வீசிக் கொண்டிருக்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அந்த காற்றிலேயே கண் அயர்ந்து தூங்கிவிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர்கள் கண் விழித்து பார்த்தவுடன் அவருக்கு விசிறிய வீசி விசிறி வீசி அந்த அடிமையும் அப்படி கீழே சாய்ந்து அவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் உடனடியாக அந்த விசிறியை எடுத்து அந்த வேலைக்காரனுக்கு வீச ஆரம்பித்தார்கள். அவனுக்கு முழிப்பு வந்தவுடன் பதறுகின்றான், துடிக்குகின்றான், அமீரல் முஃமினீன் கலீஃபா அவர்களே, நீங்களா எனக்கு விசிறி வீசுறீங்க? சொன்னார், பதறாதீங்க, எனக்கு காத்து தேவைப்பட்ட நேரத்தில் நீங்க வீசினீங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நான் வீசுறேன், இதில் என்ன வரப்போகுது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய சலஃபு சாலிஹீன் உலகத்தில் வேலைக்காரர்களுடன் எப்படி வாழ்ந்தாங்க? அவர்களுக்கு சில தேவைகள் வரும் பொழுது அதிலே இவர்களும் கலந்து கொண்டாங்க, அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொண்டாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால முதலாளிமார் எப்படி இருக்க வேண்டும்? ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் சொல்லி இருக்கிறாங்க, சில வேளை நாங்க முக்கியமான ஒரு வேலையை சாட்டுவோம், கவனக்குறைவாக அல்லது வேற ஏதாவது ஒன்றின் மூலமாக அந்த வேலையை அவர் செய்யாமல் விட்டு விட்டாலும் குர்ஆன் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், ஃபாஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ் இன் அல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன். தவறு செய்யக்கூடியவர்களை மன்னிங்க, அவர்களை பாராட்டாது விட்டு விடுங்க. உபகாரம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் நேசிக்கின்ற நீங்க உபகாரம் செய்யுங்க, அவர்களை தாறுமாறாக ஏசாதீங்க. நீ உருப்பட மாட்டாய், நீ திருந்த மாட்டாய், உனக்கு எதிர்காலம் சரியில்லை, இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு நீங்க அவர்களை திட்டாதீங்க. அவர்கள் முன்ன பின்ன நடந்தாலும் அவர்களை மன்னித்து விடுங்க. ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் கம் ஆஃபு அனில் காதின், வேலைக்காரர்களை நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்து விட்டார்கள். முஸ்லிம் ரவாயத் அறிவாயர் இரண்டாவது முறையும் கேட்கின்றார், பதில் சொல்லல. மூணாவது முறையும் கேட்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், தாஃபு அனில் காதிமி ஃபில் யௌமி சப்ஈன மர்ரா, உங்களோட வேலை செய்யற வேலைக்காரர்களை ஒரு நாளைக்கு 70 முறை மன்னிங்க. 70 தடவை, ஒரு வாரத்திற்கோ ஒரு மாதத்திற்கோ அல்ல, 70 முறை உங்களோட வேலைக்காரனை ஒரு நாளைக்கு நீங்க மன்னிங்க என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேலைக்காரர்களையே 70 தடவை மன்னிக்கணும்டா. எங்களோட வீட்டில் உள்ள வாழ்க்கை துணைவி எத்தனை தடவை மன்னிக்கணும்? எங்களோட மகன்மார்களை மகள்மார்களை எத்தனை தடவை மன்னிக்கணும்? எங்களுக்கு கீழால் உள்ள ஏழப்பட்ட சகோதர சகோதரிகளை எத்தனை தடவை மன்னிக்கணும்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த மன்னிக்கிற தன்மை வருது இல்ல, சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி பெரும் பெரும் வார்த்தைகளை யூஸ் பண்ணுகின்றோம். அவர் செய்த தவறு மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக், ஆனா அவருக்கு அதுக்காக நாங்க யூஸ் பண்ற வார்த்தை ரொம்ப பயங்கரமான பாரசூரமான வார்த்தைகள், மிக மோசமான வார்த்தைகள். சிலர்கள் சொல்லுவாங்க, 20 வருடத்திற்கு முன்னால் என்னுடைய போஸ் என்னை இப்படி சொல்லி ஏசினாரு, அன்றோட நான் வேலையிலிருந்து நின்றுட்டேன். அவர் செஞ்ச தவறு சின்னதாக இருக்கலாம், ஆனால் அவரை ஏசக்கூடிய ஏச்சு, பேசக்கூடிய பேச்சு, சில நேரங்களில் அவர்களை அடிக்கவும் செய்கின்றோம். வீட்டிலே உள்ள மனைவிமார்களில் பலர்களை இந்த ஆண்கள் அடிக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, மனைவிமார்களை அடிப்பதற்கும் எந்த விடயங்கள்? அவர் நேரத்திற்கு சரியா டைமுக்கு தொழுகிறாள் இல்ல, அல்லது கணவன் கேட்காம வெளியில போகின்றால், இது போன்ற காரணங்களுக்காக சின்ன குச்சியால முழங்காலுக்கு கீழால அடிப்பதற்கு அனுமதி. ஆனால் இன்று என்ன நடக்குகின்றது? செலவேல நாங்கள் வீட்டுக்கு வாரோம், எங்களுடைய கடையில தொழில பெற்றியில ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன நடந்தா அந்த முழு கோபத்தையும் மனைவியின் மீது தான் கொட்டுவது, மனைவியின் மீது பாய்வது. எத்தனை வீடுகள் உள்ள பெண்மணிகள் எப்படியான அடிகளை வாங்கி கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அவர்களால வெளியில சொல்ல முடியாது. யோசிக்கணும், அடிக்கிறாம்பல நான் ஆம்பளாண்டா, நான் என்னுடைய பலத்தை ஒரு ஆம்புலேட்ட காட்டணும். கேவலம் ஒரு பெண், என்னுடைய மனைவி காலம் எல்லாம் எனக்கு சிதுமா செய்யக்கூடிய ஒரு மனைவி கிட்டயா போய் நான் என்னுடைய பலத்தை காட்டுவது? நாங்க பார்க்கலாம், சிலர்கள் கையில கிடைக்கிற ரொம்ப பயங்கரமான பொருள்களை கொண்டு மனைவிமார்களை அடிப்பாங்க, சுத்தம் செய்யற அந்த அந்த பொருளை கொண்டு, தன்னுடைய காலில் போடுற பாதரட்சைகளை கொண்டு, சில நேரங்களில் சங்கங்களில் அடிப்பாங்க, சில நேரங்களில் காயங்கள் வரக்கூடிய அளவுக்கு அடிப்பாங்க. ஆனால் சில தாய்மார்கள் சகோதரிகள் யார்கிட்ட சொல்றல்ல, ஏன் சொன்ன உடனே இவர்கிட்ட உள்ள ஆயுதம் டிவோர்ஸ், உன்ன நான் தலாக் சொல்வேன், உன்ன நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், உன்ன நான் விட்டுடுவேன். அந்த பெண்ணும் என்ன, இவரோட வாழ்வதற்காக அல்ல, ஒரு 2-3-4 குழந்தைகள் இருக்குது, பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள, நான் இவரோட பிரிந்த இந்த புள்ளைகள் அனாதைகள் ஆகிடுவாங்க, இவர்கள் நடுலோத்துக்கு வந்துருவாங்க, அதனால சமாளிச்சு கொண்டு எப்படியாவது வாழலாம் என்று வாழ்றாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிறதுக்கு முன்னால சொன்ன அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை, இத்தகுல்லாஹ பின்னிசா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்க. என்ன மனைவி அடித்தா கணவன் கேட்கலா, மாமா கேட்டாலும் சரி, மச்சான் கேட்டாலும் சரி, மாமி கேட்டாலும் சரி, பின்னால இவர் பாரதூரமான முடிவுகளை எடுத்து விடுவார் என்று பயம். அதனால யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. கயாம நாள்ல உங்களுடைய மனைவியுடன் நீங்க நடந்து கொண்ட, அவளுக்கு ஏசிய, அவளுக்கு அடித்த அனைத்து விடயங்களை பற்றி கயாம நாள் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான். எந்த அளவுக்கு மனைவி அடிக்கிறது மட்டுமல்ல, முஸ்லிம் இதுவார ரிவாயத், ஹதரத் அபு மசூத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒரு காதிமை ஊழியரை அடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், அல்லாவுக்காகவே என்னை விடுங்க. இவர் அடித்துக் கொண்டே இருக்கிறார். பின்னால் இருந்து ஒரு சத்தம் உண்டு வருது, அபா மசூத், நல்லா அறிஞ்சுக்கோங்க, கவனமாக இருங்க, அடிக்காதீங்க. உடனடியாக அவர் திரும்பி பார்த்தா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, அபூ மஸ்ஊத் லல்லாஹு அக்தரு அலைக மின்க, நீங்க அவருக்கு அடிப்பதற்கு எவ்வளவு தகுதி சக்தி பெற்றிருக்கிறீங்களோ அதை விட கூடுதலான சக்தி அல்லாஹ் உங்களின் மீது பெற்றிருக்கிறான், மறந்துடாதீங்க. லல்லாஹு அக்தரு அலைக மின்க, நீங்க அவரை அடிப்பதற்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதோ அதை விட பன்மடங்கு உங்களை அடிக்க அல்லாஹ் சக்தி பெற்றிருக்கிறான். உடனடியாக ஹதரத் அபூ மஸ்ஊத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அடிமை அவரு, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவரை உரிமை விட்டேன். சின்ன விடயம் அல்ல, பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பொறுமதியான ஒரு அடிமையை உடனடியாக கூறுகின்றால், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவரை உரிமை விட்டு விட்டேன் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த வேலையை மட்டும் நீங்க செய்யல, நரகத்துடைய நெருப்பு உங்களை பொசுக்கி இருக்கும் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிமைகளுடைய விடயத்தில் இந்த அளவுக்கு என்றா, காலம் எல்லாம் எங்களுக்கு ஹிதுமத் செய்யறாங்க, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கிறாங்க, எங்களுக்கு சமைத்து போடுறாங்க, ஆடைகளை கழுகி போடுறாங்க. சில நேரங்கள்ல சில ஆண்களுக்கு கோபம் வந்தா முன்ன பின்ன விளங்குறது இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஆகப்பெரிய வீரன் யாரு, ஹதரத் மூசா இப்னு இம்ரான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரப், மன் ஆஸு இபாதக இந்தக, உன்னிடத்தில் ஆக கண்ணியமானவர் யாரு, கௌரவத்திற்குரியவர் யார் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், மன் இதா கதர கஃபர, யாரு தண்டிப்பதற்கு சக்தி பெற்று மன்னிக்கிறாரோ அவர் தான் ஆக கண்ணியமானவர். நாங்க பார்க்கணும், நாங்க எந்த குரூப்ல இருக்கிறோம், மன்னிப்பதற்கு சக்தி இருந்தும் மன்னிக்கிறோமா, அல்லது தண்டிக்க கூடாத சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாம் தண்டிக்கிறோமா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, விசேஷமாக ஊழியர்களை ஏசுவது, திட்டுவது, அடிப்பது, அல்லது அவர்கள் செய்த வேலைக்கு சரியாக அவர்களுக்குரிய வேதனங்களை கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு தவறு. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்கள்ல நாங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்வாங்க, அவருக்கு எதிராக ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்வாங்க. அந்த வருது இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் கூறுகின்றான், மூணு பேருக்கு எதிராக கியாம நாள்ல நான் அவருக்கு எதிராக வாதிடுவேன். அல்லாஹ்டத்துல மக்கள் வாதிடுவாங்க, ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், மூன்று பேர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எதிராக நானே வாதிட போவேன். அதுல ஒன்று, யாரிடத்துல நாங்க வேலை வாங்கி அவர் வேலையை செய்வதற்கு முன்னால கூடி கொடுக்காமல் விட்டு விட்டவருக்கு எதிராக நான் சாட்சி கூறுவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால முதலாளியாக இருக்கக்கூடியவர், அதாவது பொஸ்ஸாக இருக்கக்கூடியவர், எதற்கு தலைவராக, கம்பெனிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், தனக்கு கீழால் உள்ளவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்ன மாதிரி வேலைக்காரர்களுக்கும் ஒரு ஹக் கொண்டு இருக்குது. அவர்கள் தன்னுடைய எஜமானுடைய சொத்தை பாதுகாக்கணும், அவருடைய செல்வங்களை பாதுகாக்கணும். கம்பெனியுடைய பொருள் தானே, அதை மிஸ்யூஸ் பண்ணேனா, அதை வீணாக்க முடியாது, அதை அநியாயமாக அழிக்க முடியாது. சில பேர பெரிய கம்பெனிஸ் நாங்க பார்க்கலாம், அந்த கம்பெனியுடைய வாகனங்களை சர்வசாதாரணமா யூஸ் பண்ணுவாங்க, அந்த கம்பெனியுடைய மிக முக்கியமான பொருட்களை பாவிப்பாங்க. அது அரசாங்கத்துடைய வாகனமாக இருக்கலாம், அல்லது தனியார் கம்பெனியுடைய அந்த கம்பெனிக்கு சொந்தமான அது ஆபீஸில் உள்ள பொருட்களாக இருக்கலாம். வெளியில போய் வரக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எந்த வேலைக்கு அனுமதி தந்திருக்கிறதோ அதற்கு மாத்திரம் தன் பாவிக்கலாம். அதற்கு மேல் மிச்சமாக எந்த அளவுக்கு அந்த ஹதீஸ்ல வருது, ஓடுற தண்ணி ஆத்துல தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது, மூணு தடவை தான் வுது செய்யறது சுன்னத்து, மூணுக்கு மேலால நாலு தடவை அந்த ஆத்துல ஓடுற தண்ணியை பாவித்தாலும் இஸ்ராப் என்றார்கள் நபி அவர்கள். ஆத்துல ஓடுற தண்ணியை மூணு முறைக்கு மேல பாவித்த இஸ்ராப் உண்டா? நாங்க வேலை செய்யற கம்பெனி எங்களோட பொஸ் எங்களோட கடையில உள்ள அதனுடைய அது இலக்ட்ரிக்காக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், கம்ப்யூட்டர்களாக இருக்கலாம், போன்களாக இருக்கலாம், பர்னிச்சர்ஸாக இருக்கலாம், அந்த கம்பெனியுடைய வேலைக்கு மட்டும்தான் நாங்க பாவிக்கணும். அதற்கு எங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறதோ அந்த அனுமதியுடைய அளவுக்கு அதை நாங்க மிஸ்யூஸ் பண்ணேதா, அதை நாங்க பழுதாக்கேதா, அதை நாங்க வீணாக்கேதா, அதை நாம் நம்முடைய வீடுகளுக்கு எடுத்துக்கொண்டு செல்லேதா? எங்களுக்கு ஒரு நேரம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது என்றா, அந்த நேரத்துக்குள் உதாரணமாக சில முதலாளிமார் வருத்தப்படுறாங்க, ஹசர நாங்க தொழ டைம் கொடுக்கிறோம், ஆனா தொழுகை கீண்டு பேசி சரியா டைமுக்கு வாராங்க இல்ல. நாங்க யோசிக்கணும், மாஷால்லா தொழுவக்கி தொழுகைக்கு என்று சொல்லி ஒரு 15 நிமிஷம் தாராது தானே, நான் 14 நிமிஷத்துக்குள்ளால வந்துடணும், எனக்கு சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் தாராங்கடா, அந்த அரை மணி நேரத்துக்குள்ளால நான் என்னுடைய வேலைக்கு வந்துடணும். எப்படி முதலாளிமார்களுக்கு சில முக்கியமான கடமைகள் இருக்குதோ, அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கும் பல பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த எஜமானுடைய சொத்தை பாதுகாக்கணும், செல்வத்தை பாதுகாக்கணும், அவருடைய பிசினஸ பாதுகாக்கணும், அந்த பிசினஸில் உள்ள ரகசியங்களை மற்றவர்களுக்கு காட்சி கொடுக்கலா? ஒருவர்கிட்ட வேலை செய்து கொண்டு இன்னொருவரோட அந்த வேலை நேரத்தில் தொழில வியாபாரத்தில் ஈடுபட இயலாது. அந்த வேலை நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் அவருடைய மொபைல் போன்ல பேசி இன்னொருவருடன் அவருடைய சொந்த வியாபாரத்தில் ஈடுபட முடியாது. சில நேரங்களில் வேலைக்காரவங்க எல்லாம் சேர்ந்து பொசுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சமீபத்தில் இந்த பெட்டாலே நடந்தது தான், ஒரு வியாபாரி அற்ப கொஞ்சம் பணத்திற்காக காசிக்காக என்ன செய்தாங்க, ஒரு 2-3 மாதங்கள் கூட கழியல்ல ஒருவருடைய உயிர் போனதா இல்லையா? நாங்க யோசித்தோனும் அவர் எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் ஏதாவது செஞ்சா அதற்கு பின்னால நாங்க நிம்மதியா வாழையுமா? அவருடைய உயிர் போனாச்சு, ஆனால் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவரை கடத்தினார்களோ குறை செய்தார்களோ என்று அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா? சரி, உலகத்தில் ஒரு பேச்சுக்கு நிம்மதியாக வாழ்ந்தாலும் ஆகிறால் என்ன அவங்க தப்பேயுமா? அல்லாவுடைய பிடியிலிருந்து தப்ப முடியுமா? சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்திற்குள்ளாலே எங்களை பெற்றாலும் ஒரு நிகழ்வு, கிழக்கு மாகாண பகுதியில இரவோடு இரவாக ஒரு தாயையும் மகளையும் அவர்களை கொலை செய்தது நாங்கள் முஸ்லீம்கள். முதல்ல யோசிக்கணும், இந்த அற்ப சின்ன சின்ன சில ஆயிரங்களுக்காக இத்துணை கோடான கோடான கோடி ரூபா கொடுத்து வாங்க முடியாத ஒரு உயிரை நாங்க வாங்கலாமா? ஆகிராவோட எவ்வளவு பயங்கரம் உண்டா? குர்ஆன்ல அல்லாஹ் கொலையை பற்றி குறிப்பிடுகின்றான், கொலையுடைய விடயத்துல ரொம்ப பயங்கரம். ஒரு மூமினான ஒரு முஸ்லிமான மனிதன ஒரு ஆள் வேண்டும் என்றே கொலை செய்தால் முதலாவது அவனுக்கு கொடுக்கிற கூலி நரகம். ஹாலிதன் அங்கே நிரந்தரமாக தங்குவாரு. அது மாத்திரமல்ல, ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா வகதிபல்லா, அல்லாஹ் அவனுடன் கோபப்படுவான். வலானஹு, அல்லாஹ் அவனுக்கு சாபமிடுகின்றான். வஆத்தலஹு அதாபன் அதீமா, அவனுக்கு மிக பயங்கரமான தண்டனையை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். கொலைக்கு எத்தனை வகையான தண்டனை பாருங்க. யாரு உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் கொலைக்கு கொலை தண்டனை கொடுக்கவும் வேண்டும், அதற்கு பின்னால கியாம நாள் ஆகிறாவுட அவருக்கு நிரந்தரமான நரகம், அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம், அது இல்லாம பயங்கரமான வேதனை. இந்த அளவுக்கு ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட காலத்துல ஒரு 5 அல்லது 7 பேர் சேர்ந்து ஒரு ஆளை மர்மமான முறையில கொண்டுட்டாங்க. பின்னால கொலை செய்தவர்கள் யாருன்னு தேடி பிடித்தாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 5 பேரையும் கொலை செய்யுங்க, அல்லது அந்த 7 பேரையும் கொலை செய்யுங்க சொல்லிவிட்டு மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, வல்லாஹி வல்லாஹி லௌ தமாலா அலைஹி அஹ்லு சன்ஆ லகத்தல்துஹும். இது யமன்ல நடந்தது. சன்ஆன்றது மிக முக்கியமான ஒரு சிட்டி, லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த முழு சன்ஆ வாசிகளும் ஒன்று சேர்ந்து இவனை கொண்டிருந்தாலும் இந்த முழு சன்ஆ வாசிகளும் அதற்கு பகரமாக நான் கொண்டிருப்பேன் என்றார்கள். அவ்வளவு பயங்கரமானது தான் கோல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இதனுடைய பாரதூரத்தை நாங்கள் விளங்கணும். இந்த கொலை என்பது சாதாரணமானது ஒன்றல்ல. அல்லது மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹ் எங்களை விட்டுடுவான் என்று நாங்கள் நினைக்க கூடாது. அதனால் எங்கட ஒரு தேவைகள் இருக்கதா, தாராளம் நாங்கள் எங்களுடைய எஜமானர்கிட்ட சொல்லலாம். எஜமானர்கள் முதலாளி மாறு அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம், ஒருவர் கடையில 10 வருடம் 15 வருடம் வேலை செய்யறாருண்டா, அவருடைய நிக்காஹுடைய விடயம் வந்தா ஹெல்ப் பண்றாங்க, வீடு கட்டணும் என்று வந்தா ஹெல்ப் பண்றாங்க, பெரிய வைத்திய செலவுகள் வந்தா ஹெல்ப் பண்றாங்க. அவ்வாறு செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் மறுமுனையில் நாங்க பார்க்கணும். இன்னும் எவ்வளவோ எவ்வளவு எடுத்தாலும் நாட்டுடைய பொருளாதார அந்த செலவு ரொம்ப அதிகரித்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை செலவு சரியான ஹை. அரசாங்கத்தில் மற்ற கம்பெனியில அந்த விலைவாசி ஏற ஏற சம்பளத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்க பார்க்கலாம், சில இடங்கள்ல வேலை செய்யறாங்க, அவர் தனியா இருக்கிறாரு, திருமண முடிக்கலாண்டா ஒரு 20,000, 22,000, 25,000 போதும். ஆனால் திருமணம் முடிச்ச 2-3 பிள்ளைகளுடைய வாப்பாவாக ஆகிட்டா, நாங்க யோசிக்கணும். இந்த நாட்டுல பெரிய ஆடம்பரம்பமாக இல்ல, சாதாரணமாக பகலைக்கு ஒரு சோரோட ஒரு கறி, இரவுக்கு ஏதாவது ஒரு கடையாப்பம், காலையில ஏதாவது ஒரு பான் போன்றதை மட்டும் 3-4 பேர் சேர்ந்து சாப்பிடுவதற்கு எவ்வளவு தேவை, ஒரு தேநீர் குடிப்பதற்கு எவ்வளவு தேவை, வீட்டுடைய கரண்ட் பில், வீட்டுடைய தண்ணி பில், அது இல்லாம குழந்தைகள் படிக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்கூல் செலவு, அவர்களுடைய போக்குவரத்து செலவு, அவர்களுடைய வைத்திய செலவு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது எல்லாத்தையும் நாங்கள் முன்னால வச்சு பார்க்கணும். செல்வந்தர்கள் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தா அவங்களோட பில் செலவையில 15,000 வரும். ஒரு செக்அப் போய் ஒரு சின்ன டெஸ்டிங் ஒன்று எடுத்துட்டு வெளியில வந்தா 8,000, 10,000 பில் வரும். ஆனா நாங்க யோசிக்கணுமே, இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல என்கிட்ட வேலை செய்யறவங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, ஆனால் அவர்களுக்கும் உணவுடைய ஆசை ஒன்று வரும், அவர்களுக்கும் நோயுடைய தேவை ஒன்று வரும், அவர்களுக்கும் விசேஷமான திறங்கள்ல கொஞ்சம் நல்ல ஆடைகளை வாங்கணும், சந்தோஷமா இருக்கணும், பயிர போகணும் என்ற ஆசைகள் வரும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால எதை நாங்க சொல்ல வரோம், நாட்டுடைய விலைவாசி ரொம்ப வேகமாக
பயந்து இரண்டு பேர்களும் அவர்களுக்குரிய செய்ய வேண்டிய பொறுப்புகளை அழகான முறையில் நிறைவேற்றினார்.
அந்த முதலாளியுடைய அன்பை தொழிலாளியுடைய உள்ளத்திலையும், தொழிலாளியின் மீது உண்டான இரக்கம் முதலாளியுடைய உள்ளத்திலும் வரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதோடு, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நேற்றைய தினம் நம்முடைய காத்தாங்குடியுடைய ஷேக்குல் ஃபலாஹ் அப்துல்லா ஹசரத் அவர்களுடைய ஜனாதனத்து காத்தாங்குடியில நடந்தது. 1,000,000+ மக்கள் இலங்கையிலிருந்தும் அந்த ஜனாதாவோட கலந்து கொள்ள போனாங்க. விசேஷமாக இந்த பள்ளிக்கு அவர்களோட, இந்த மஸ்ஜிதுக்கு விசேஷமாக அவர்களுடன் தொடர்பு இருக்குது. 1900 ஆரம்ப காலத்துல அவரோட ஒரு பாட்டனார் தான் முகமது அப்துல் காதர் ஆலிம் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த மஸ்ஜிதுக்கு, இந்த மஸ்ஜிதுல் அதுபருடைய மஸ்ஜிதுக்கு முதலாவது காணியை வக்ஃபு செய்யறாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த மெயின் ஸ்ட்ரீட்ல உள்ள இந்த காணி எத்தனை பில்லியன் பொறுமதி. அந்த காலத்துல அந்த நல்ல மனிதர் அப்துல்லா ஹஜரத் அவர்களுடைய பாட்டனார்களில் ஒருவர் அவர் வக்ஃபு செய்கின்றார். அதற்கு பின்னால் அவர்களுடைய வாப்பா அபூபக்கர் ஆலிம், அதற்கு பின்னால மர்ஹூம் அப்துல்லா ஹஜரத் 1960 ஆரம்பத்தில் இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட 55 வருடத்திற்கு மேற்பட்ட காலத்தை அந்த காத்தான்குடியில அந்த மதரசத்துல் பலாஹனுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்தாங்க. அதரப்பட்டினத்தில் உள்ளவர்கள் சொல்லுவாங்க, எப்ப ஹசரத் இங்க வந்தாலும் சிலோன் போகணும் சிலோன் போகணும் என்று சொல்லுவாங்க. சில வருடங்களுக்கு முன்னால் அங்க போய் 4-5 மாதம் இருந்தாங்க. நாங்க நேரடியா கேட்டோம், ஹசரத் இந்த தடவை நீங்க மிச்ச நாள் இருந்துட்டீங்களே. இல்ல, எங்கட உமா எனக்கு அனுமதி தரல, மகன் இருங்கன்னு சொன்னாங்க, அதனால உமாட அனுமதி கிடைக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் வந்தேன். கிட்டத்தட்ட 55 மேற்பட்ட காலத்தை இலங்கையிலே செலவழித்து பல நூற்றுக்கணக்கான ஹாபிதுகள், நூற்றுக்கணக்கான உலமாக்களை தயார் செய்து, ஏதோ அல்லாஹுடைய ஏற்பாடு, மிகப்பெரிய மனிதர், நல்ல மனிதர், பெரிய ஒரு ஆலிம். நேற்று அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அவருக்கு ஜனாசாவோட 1000 பொதுமக்களும் ஊர் மக்களும் இலங்கையுடைய பல பாகங்கள் போய் கலந்து கொண்டார்கள். அந்த நல்ல மனிதருக்காக இந்திய ஜனம் இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுடைய தொழுகையை துஆவ முடிந்த உடனே அவருக்காக வேண்டிய காயிபு ஜனாசாவுடைய தொழுகையும் நடக்கும். அதிலேயும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு செல்லும்படி உங்கள் அனைவர்களையும் வேண்டிக் கொள்கின்றேன். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பானாக, குற்றம் குறைகளை பொறுத்தல்வானாக. எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், விசேஷமாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய தொழிலோ வியாபாரமோ எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய முறைப்படி ஈடுபடுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. முதலாளிமார்களும் இஸ்லாமிய முறைப்படி, தொழிலாளிகளும் உன்னை பயந்து அஞ்சு நடப்பதற்கு நீ உதவி செய்வாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்துக்கே அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.